உள்ளமனும் கூடத்தில் ஊக்கமனும் தரி நிறுவி உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகன் பார்த்த கள்ளவனை பசுபோத கவனமிட கழிக்கின்ற கருணையினும் வெள்ளமதம் பொழி சித்திவழத்தில் இருந்து வருவனைகள் தீர்ப்பாம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையின் எல்லா உயிரும் தொழிலெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் படித்த திருவாளன் வாசமலர் மண்கடன் வணங்க வந்த சிறப்பை வணங்குவான். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல்போற்று ஆழி இசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடிபோற்று வாடி திருநாவலூர் மந்தொண்டன் பதம் போற்று உழிமணி திருவாளூர திருத்தாழ் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவருளினாலே கூடியிருக்கின்ற அடியார் திருக்கூட்டமாவுடைய பொன்னார்த்தோடு அடியனுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு முருகன் புகழ்பாடும் சபையின் சார்பாக பெரிய புராண தொடர் சொற்பொழிவு மாதந்தோறும் சனிக்கிழமை எல்லாமல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் தெய்வ செங்கிழார் பெருமானுடைய குருவருளினாலும் மிகவும் சிறும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுக்கின்ற மாணிக்கவாச அரமணியைச் சார்ந்த நண்பர்கள் அனைவருடைய திருவடியற்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் முதலில் தெரிவித்துக் கொண்டு திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் திரு வரலாற்றிலே நாம் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கைலாய தரிசனமாக விளங்கக்கூடிய பகுதியை எல்லாமல்ல அந்த பெருமானுடைய திருவடி துணை கொண்டு கண்டு வருகின்றோம். அந்த வகையிலே திருநாவுக்கரசு பெருமானுடைய அந்த அருள் அனுபவமானது மிக அற்புதமாக வெளிப்படுகின்ற இடங்கள் என்பதாக பார்க்கின்ற பொழுது அந்த திருவையாறு என்று சொல்லக்கூடிய திரு ஐயாற்றிலே அந்த அனுபவ வெளிப்பாடு விளங்கி தோன்றுகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கு. கைலாய மலை என்பதாக சொல்லக்கூடிய அந்த கைலாய மலையிலே அவர் பெற்ற அனுபவத்தை எடுத்து தருகின்ற பயன் என்று சொல்லக்கூடிய வகையிலே திருவையாறு அனுபவம் அமைந்திருக்கு. ஆக திருக்கைலாயம் என்று சொல்லக்கூடிய திருக்கைலாய பதிகங்களும் திருவையாறு என்று சொல்லக்கூடிய திருவையாற்றிலே அவர் அருள் செய்த பதிகங்களும் இரண்டையும் இணைத்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அமைந்திருக்கும். ஒவ்வொரு பதிக்கும் நாவுக்கரசு பெருமான் செல்லுகின்ற போது அந்த பதிக்குரிய அனுபவமாக அந்த பதிகங்கள் அமைந்திருக்கும். ஆனால் திருக்கைலாயத்தை பொறுத்தவரையிலும் திருக்கைலாய பதியங்களும் திருவையாற்று பதியங்களும் இரண்டும் இணைந்து விளக்கம் உருகின்ற ஒரு பேரினை இதனுடைய தொடர்பு அதுவாகவும் அதனுடைய தொடர்பு இதுவாகவும் அமைந்திருக்கின்ற ஒரு சிறப்பினை கொண்டது இந்த இரண்டு திருப்பதியங்களும். அந்த வகையிலே திருவையாற்று திருப்பதியத்திலே இன்று நாம் ஐயாரன் அடித்தளம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐயாரன் அடித்தளத்தை ஆறு பாடல்கள் நாம் பார்த்திருக்கின்றோம். இந்த ஆறு பாடல்கள் தொடர்ந்து வருகின்ற இந்த ஆறு பாடல்களிலேயும் மொத்தம் 20 திருப்பாடல்கள் அப்பர் பெருமான் அருளி செய்திருக்கின்றார். இந்த 20 திருப்பாடல்களிலே அத்துணை அனுபவங்களையும் அத்துணை சிறப்பையும் மிக அற்புதமாக விளக்கி காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக அமைந்திருக்கின்றது இந்த ஐயாரன் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தில் இருந்து சில கருத்துக்களை நாம் அடிப்படையாக அமைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே திருவையாறு திருப்பதிகம் பக்கம் 97 இந்த 97வது பக்கத்திலே இருக்கக்கூடிய திருவிருத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிருத்தம் தான் இந்த திருவிருத்தமானது இறைவனுடைய அந்த சேவடியினுடைய சிறப்பினை மிக அற்புதமாக அமைத்து காட்டக்கூடிய ஒரு திருப்பதிகம். இதுதான் இந்த திருவடிதான் அந்த சிவானந்த பேரு என்று சொல்லக்கூடிய அந்த சிவானந்த பேச்சினை தெள்ள தெளிவாக விளக்கி காட்டக்கூடிய ஒரு பதிகமாக அமைந்திருக்கின்றது. தான் பெற்ற அனுபவம் எது என்பதை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு பதிகம் தான் இந்த பதிகம். அந்த அனுபவ பேரு என்பதைத்தான் அடித்தளம் என்பதாக அமைக்கின்ற அடித்தளம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அது திருவடியை குறிப்பது. திருவடி என்பது ஒரு குறியீடாக இருக்கக்கூடியது, அது வேறல்ல, அது சிவானந்த பேரு என்பதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சான்றோர் உரை. ஆக சிவானந்த பேரு என்று சொல்லக்கூடிய அந்த சிவானந்த பேருதான் அந்த ஐயாறன் அடித்தளம் என்பதாக அமைத்து அதை அனுபவமாக மிக அற்புதமாக அமைத்துக் கொடுக்கின்றார். முதல் பாடலிலே அந்த சேவடியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது, சிந்திப்பறியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளமே என்பதாக சொல்லி அந்த சொல்ல நீ நடுவில் போயிட்டீங்கன்னா முதலேந்து வரும் இறைவனுடைய அந்த திருவடியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நான்காக அமைத்துக் கொடுக்கின்றார். ஒன்று அரியன, இரண்டாவது பொழிவன, மூன்றாவது கொடுப்பன, நான்காவது தீர்ப்பன. இந்த நான்கும் அருமையாக அமைத்துக் கொடுப்பது ஐயாறன் திருவடி என்பதாக அமைத்து, செந்தேன் சிறந்து பொழிவது என்பது, செந்தேன் என்பது இந்த இடத்துல அவனுடைய பேரின்ப பேரு என்பதைத்தான் செந்தேன் என்பதாக குறிப்பிடுகின்றார். அந்த இறைவனோடு தான் பெற்ற அந்த பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அனுபவ பேரு என்பதைத்தான் இந்த இடத்திலே சிறந்து செந்தேன் என்பதாக அமைக்கின்றார். இந்த செந்தேன் என்பதாக சொல்லுகின்ற போது அது சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த தேனை குறிக்கின்ற பொருள் அல்லாமல் இறைவனுடைய பேரின்ப நிலை என்பதை குறிப்பதற்காக குறிக்கப்படுகின்ற குறியீடுதான் இந்த செந்தேன் என்பதாக சொல்லுவது. இப்படிப்பட்ட இந்த இறைவனுடைய திருவடியை சிந்திப்பதற்கு அரியது என்பதாக முதலிலே அமைக்கின்றார். சிந்திப்பறியன இறைவனுடைய திருவடியை எண்ணுதல் என்பது எவ்வளவு கடினம் என்பதை அருணகிரிநாத பெருமான் சொல்லுகின்றார். சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கச்சட மூட மட்டி. இப்படி தன்னை திட்டிக் கொள்ளுகின்ற ஒரு தாழ்வெனும் தன்மை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. தாழ்வெனும் தன்மை என்பதாக சொல்லக்கூடிய ஒன்று அப்பர் பெருமான் இடத்திலே பார்க்கலாம், அருணகிரிநாத பெருமான் இடத்திலே அது மிளர்ந்து அமைகின்ற ஒரு நிலை. தன்னை தாழ்த்தி 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 அமைத்துக் கொண்டு தன் மீது ஏற்றுக்கொண்டு அந்த குற்றத்தை கூறுகின்ற அந்த மரபினை கொண்டவர்கள் இந்த இருவரும். அப்படி சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சட கச்சட மூட மட்டி பவமுறை என்பதாக சொல்லி அந்த திருப்புகள் சொல்றார். அரை நிமிஷம் என்பதாக சொல்லி அந்த திருவடியை மனதிலே வைத்துக் கொள்ளுகின்ற அந்த நிலை அரை நிமிஷம் கூட எனக்கு இல்லை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த திருவடியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற அருண நம்முடைய அப்பர் பெருமான் சிந்திப்பதற்கு அரியது. சிந்திப்பதற்கு அரியதுதான் இந்த திருவடியை எண்ணுதல் என்பதாக சொல்லி எண்ணுகின்ற எண்ணம் அதிலே செலுத்துகின்ற முறை எவ்வளவு நேரம் அந்த திருவடியிலே நாம் பூஜை வழிபாடு என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த திருவடியிலே நம்முடைய முழு மனம் வாக்கு காயம் என்று மூன்றையும் பதிப்பிக்கின்ற நேரம் எவ்வளவு என்பதாக சொன்னால் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆனால் அந்த நிமிடம் அந்த ஒரு வினாடி அந்த வினாடியினுடைய ஒரு கூறு அது நம்மையே அறியாமல் அந்த வழிபாட்டு தொடர்ந்து செய்கின்ற பொழுது அது அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஆகவே சிந்திப்பதற்கு அரியதாக இருந்தாலும் இரண்டாவதாக சொல்லுகின்றார், சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவனன். இது இந்த இறைவனுடைய திருவடியை எண்ணுகின்ற பொழுது அல்லது அந்த இறைவனுடைய திருவடியை நம்முடைய மனதிலே பதித்து வைத்தால் என்ன நிகழும் என்பதாக சொன்னால் சிறந்து செந்தேன் முந்தி பொழிவனன். அந்த பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை அவனுடைய அனுபவத்தை நமக்கே அறியாமல் முந்தி கொண்டு வந்து அந்த அனுபவமானது நம்மையே அறியாமல் வந்து புகுந்து விளங்குகின்ற ஒரு தன்மையை சிறந்து நிற்றல் என்பதாக சொல்லி அந்த திருவடியினுடைய சிறப்பை இரண்டாவதாக வைத்தார். சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன. வேற என்ன இந்த ஐயாறன் அடித்தளம் என்னையா செய்யும் ஐயாறன் அடித்தளம். திருவையாற்றில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய திருவடியை எண்ணுவதால் என்ன நிகழும் என்பதாக சொன்னால் முத்தி கொடுப்பன. அப்படியே போற போக்குல அப்படியே சொல்லிட்டு போயிடுறார். முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறையணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளம். இது மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இது இதிலே அப்பர் பெருமான் காட்டுகின்ற அந்த மூன்று மலங்கள் மிக அற்புதமாக நம்முடைய பிணித்து வைத்திருக்கின்ற அந்த மும்மலங்களை மிக அற்புதமாக சொல்லுகின்றார். மொய்த்து இருண்டு என்பதாக சொல்லுகின்ற பொழுது ஆணவ மலத்தை குறிக்கிறது. பந்தித்து நிற்றல் என்பதாக சொல்லுகின்ற போது அது மாயாமலத்தை குறிக்கிறது. பழவினை என்பதாக சொல்லுகின்ற போது அது கண்மமலத்தை குறிக்கின்றது. ஐயாறன் அடித்தளம் மும்மலங்களையும் அறுக்கக்கூடியது இந்த ஐயாறன் அடித்தளம். ஆகவேதான் அது முத்தியை கொடுப்பது என்பதாக நான் முன்னதாக சொன்னேன். ஆகவே முத்தியை கொடுப்பது அது எதனால என்பதாக சொன்னால், இந்த மூன்று மலங்களையும் ஐயாறன் அடித்தளமானது நீக்கிவிட்ட காரணத்தினாலே முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த முத்தியானது உமக்கு கிடைக்கும் என்பதாக அமைத்து முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளம். ஐயாறன் அடித்தளம் என்பதாக அமைக்காமல் அந்த இடத்துல சொல்லுகின்றார் ஆடும் ஐயாறன். ஆடும் ஐயாறன் என்பதாக அமைத்ததுதான் அங்கே அப்பர் பெருமான் இந்த இடத்திலே காட்டுகின்ற அந்த சிறப்பு. இறைவன் இந்த உயிர்களுக்காக அந்த கூத்து இயற்றுகின்ற தன்மை, இந்த உயிர்களுக்காக அவன் ஆடுகின்ற தன்மை, இந்த உயிர்கள் வளரும் பொருட்டு, இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு அவன் எந்நேரமும் ஓயாமல் நடத்துகின்ற அந்த கூத்தினை அற்புதமாக அந்த இடத்திலே வைத்து ஆடும் ஐயாறன் திருக்கூத்தினை இயற்றுகின்ற ஐயாறன், இந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு ஆடுகின்ற கூத்து அது என்பதாக அமைத்து ஆடும் ஐயாறன் அடித்தளம் என்பதாக அமைத்தது மிக அற்புதமாக இறைவனுடைய திருவடியினுடைய சிறப்பை. எப்படி நம்முடைய மணிவாசக பெருமான் கீர்த்தி திருஅகவலிலே அந்த திருவடியினுடைய சிறப்பை எடுத்து அமைக்கின்றாரோ அந்த வகையிலே சிந்திப்பறியன சிந்திப்பவருக்கு சிறந்து சிந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்தி பிறையணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளமே. இதை ஐயா அவர்கள் இரண்டாவது பாடலில ஐயாறன் அடித்தளத்தினுடைய அந்த வீர செயல்கள் என்பதாக சொல்லக்கூடிய அட்ட வீரட்ட செயல்கள் பெருமானுக்கு அமைந்திருக்கக்கூடிய அட்ட வீரட்டங்கள், அதிலே அட்ட வீரட்டங்கள் என்பதாக அமைத்து மிக அற்புதமாக அந்த எண்வகை செயல்களை மிக அற்புதமாக நம்முடைய திருமந்திரத்திலே திருமூல நாயனார் அமைத்து காட்டுகின்றார். இடித்தன ஏழு பிறப்பும் அறுத்தன. ஏழு பிறப்பு என்பதாக சொல்லுகின்ற போது ஏழேல் பிறப்பு என்பதாக அமைத்து, பிறப்பு என்பதாக அமைக்கின்ற போது எப்பொழுது வினைகள் இந்த ஆன்மாவுக்கு இருக்கோ அப்பொழுது பிறப்பு உண்டு. ஆக இந்த ஆன்மாக்கள் வினைக்கு ஈடாக பிறந்து இறந்து பிறந்து இறந்து அமைகின்ற இந்த பிறப்பினை முதலிலே நீக்க வேண்டும். ஆகவே இந்த பிறப்பினுடைய கணக்கு என்று சொல்லி இந்த கணக்கினை எடுக்க புகுந்தால் நம்முடைய அருணையர்நாத பெருமான் அடுத்த பாடலிலேயும் வருகின்றார். எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் என்பதாக சொன்னார். ஏழு கடல் மணல் என்று சொல்லக்கூடிய அந்த மணலை கூட எண்ணிடலாம், ஆனா என்னுடைய பிறவி எவ்வளவு என்பதாக சொல்லி அந்த பிறவியை எண்ண முடியாது என்பது. ஆக பிறவி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சுழற்சியிலே இருந்து இந்த ஆன்மாக்கள் வழிபடுவதற்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அடித்தளமாக விளங்குவது ஐயாறன் அடித்தளம் என்பதாக அமைத்து இழித்தன ஏழேழு பிறப்பும் அறுத்தன என்மனத்தே பொழித்தன போர் எழில் கூற்றை உதைத்தன. இந்த கூற்றுவன் என்று சொல்லக்கூடியவனை அந்த உதைத்த அந்த திருவடியை காட்டுகின்ற வீரச்செயலை அமைக்கின்றார். உதைத்தன போர் போற்றவர்க்கு ஆய் கிழித்தன தக்கன் கிளரொளி வேள்வியே. தக்கனுடைய யாகம் என்று சொல்லக்கூடிய அந்த யாகத்தை அழித்தது இந்த திருவடி ஐயாறன் அடித்தளம். கீழ முன் சென்று அழித்தன ஆரங்கமான ஐயாறன் அடித்தளமே. இந்த கீழான நிலைக்கு செல்லுகின்ற இந்த உயிர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவதற்காக அமைந்தது இந்த ஐயாறன் அடித்தளம். இது ஆறு அங்கமான ஐயாறன் அடித்தளம் என்பதாக சொல்லி, மணிநிறம் ஒப்பன, பொன்னிறம் மண்ணின, மின்னியல்வாய் கனிநிறம் மன்ன, கைலை பொறுப்பன. இந்த இறைவனுடைய இந்த கைலாயம் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு அந்த பிரதிபலிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பிரதிபலிப்பானது வெண்மை நிறமாகவும் பொன்னொழியாகவும் மிக அருமையாக அந்த கதிரொளிக்கு தகுந்தாற் போல அதனுடைய பிரதிபலிப்பு மிக அற்புதமாக அந்த பெருமானுடைய அந்த கைலாயம் விளங்கும். அந்த பேரொளி பிழம்பு என்று சொல்லக்கூடிய அந்த பேரொளி பிழம்பினை மிக அற்புதமாக செம்பொற் சோதி என்பதாக அமைத்து காட்டுவார் இன்னொரு பதிகத்திலே. அதை செம்பொற் சோதி, அந்த கைலாயத்தினுடைய அந்த மலையினுடைய தோற்றத்தையே செம்பொற் சோதி என்பதாக காட்டுவார். அப்படி இந்த இடத்திலே பெருமானுடைய இந்த இந்த கைலாயமானது ஒரே வெண்மை நிறமாக எப்போதும் இருக்காது. அந்த கைலாயம் என்பது எந்தெந்த அந்த ஒளியினுடைய பிரதிபலிப்புக்கு தக்கவாறு அது வேறுபட்டு காலையிலேயும் மாலையிலேயும் நடுப்பகலிலேயும் அது ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு வகையாக காட்சி கொடுப்பதை அற்புத திருவந்தாதியிலே மிக அற்புதமாக அம்மையார் அவர்களும் காட்டியிருக்கின்றனர். இதிலே சொல்லுகின்றார், மணி நிறம் ஒப்பன, பொன்னிறம் மண்ணின, மின்னியல்வாய் கனி நிறம் மன்ன, கையிலை பொறுப்பன, காதல் செய்ய துணிவள சீலத்தராகி தொடர்ந்து விடாத தொண்டர்க்கு அணியன சேயன தேவர்க்கு ஐயாறன் அடித்தளமே. தொண்டர்களுக்கு அணியாகவும் தேவர்களுக்கு தூரமாகவும் நிற்கின்ற அந்த இரண்டு தன்மையையும் மிக அற்புதமாக இங்கே காட்டி அது ஐயாறன் அடித்தளம். இரண்டாவது அந்த நான்காவது பாடல சொல்லுகின்றார், இருள் தரு துன்பப்படலம் மறைப்ப. குருடர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இங்கே அப்பர் பெருமான் குறிப்பிடுகின்ற குருடர் என்பதாக சொல்லுவது அகக்கண் என்று சொல்லக்கூடிய மெய்ஞான கண் கொண்டு காண்கின்ற தன்மை. இந்த பாடலிலே மிக அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுகின்றார். விழித்திருந்தும் உள்ள கருத்தினை இழந்தேன் என்பதாக மணிவாசக பெருமான் குறிப்பிடுவார். கண் இருந்தால் இந்த கண்ணினுடைய பயன் என்ன என்பதாக அமைக்கின்ற போது இந்த புறக்கண் என்பதாக சொல்லி, இந்த புறக்கண்ணானது உலக இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலக இன்பங்களை நாடி அதிலே செல்லுகின்றது இந்த கண். ஆனால் உண்மையிலேயே கண் என்பதாக சொல்லுகின்ற போது அது அகக்கண்ணை குறிப்பது, அது மெய்ஞான கண். பார்க்கின்ற பொருள்கள் அத்துணையிலேயும் சிவத்தை காணுகின்ற தன்மைதான் உண்மையான மெஞ்ஞானமாக அமையும். அப்பொழுது பார்க்கின்ற பொருள்கள் என்று சொல்லக்கூடியதிலே வேறுபாடு தோன்றாது, அதற்கு அவிரோத ஞானம் என்பதாக அமைப்பார்கள். இப்ப பார்க்கின்ற பொழுது இது சங்கரன், இவர் வான்மீகி, இவர் கோபாலையா, இப்படி வேறுபடுத்தி காணுகின்ற தன்மை. மேலே உயர்ந்து நிலை நிற்கின்ற மெஞ்ஞானமானது அமைகின்ற பொழுது, அவிரோத ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானமானது அமைகின்ற பொழுது எல்லாவற்றிலேயும் சிவமானது தோன்றுகின்ற பொழுது எல்லாம் சமமாக தெரியும். அப்படி காணுகின்ற அந்த பார்வையைத்தான் முகத்தில் கண்கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு காண்பதுவே ஆனந்தம் என்பதாக திருமூலத்தேவர் சொன்னார். அந்த கருத்தை ஒட்டி அப்படியே இந்த திருப்பாடலிலே நம்முடைய நாவுக்கரசு பெருமான், இருள் தரு துன்பப் படலம் மறைப்ப, மெஞ்ஞானம் என்னும் பொருள் தரு கண் இழந்து, மெஞ்ஞானம் என்னும் பொருள் தரு கண். ஆக அகக்கண் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணை கொண்டு பார்க்கின்ற பார்வைதான் சிறந்த பார்வையாக அமைந்து கண் இழந்து துன்பொருள் நாடி புகழிழந்த குருடர் தம்மை பரவ கொடு நரக குழி நின்று அருள் தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாறு நடித்தலம். இப்படி கீழே விழுந்தவன எப்படி இப்ப இந்த குருடர்கள் என்பதாக சொல்லுகின்ற போது தட்டு தடுமாறி கீழே தான் விழுவார்கள். ஆனால் கண்ணிருந்தும் நாம் எல்லாம் குருடர்களாகத்தான் இருக்கின்றோம். அத்தனை பேரும் இப்படி கீழே விழுகின்ற பொழுது இந்த குருடர்களை காப்பாற்றுவது யார் என்பதாக சொன்னால் ஐயாறன் அடித்தளம் கை கொடுத்து உங்களை தூக்கும் என்பதாக அந்த ஒரு மன உறுதியையும் இந்த திருப்பாடலிலே செலுத்துவது அப்பர் பெருமானுடைய அற்புதமான தன்மை. ஐந்தாவது பாடல சொல்லுகின்றார், திருவடியினுடைய சிறப்பு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்பதாக காட்டிய அந்த பெருமானுடைய அடித்தளத்தை மிக அற்புதமாக, தோற்றமும் ஈரும் இல்லாத அந்த பெருமானுடைய அடித்தளத்தை இறைவனுக்கு பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று காட்டிய அந்த தன்மையை எழுவாய் இருவாய் இலாதன ஐயாறன் அடித்தளம். இறைவன் என்று சொல்லக்கூடியவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லாதவன் இறைவன் என்பதை காட்டுகின்ற தன்மையிலே எழுவாய் இருவாய் இலாதன வெங்கட் பிணிதவென்று வழுவா மருத்துவம் மருத்துவ மாவன மா நரக குழிவாய் விழுவார் அமர்தம்மை வீழ்பன மீட்பன. இது பெருமானுடைய தன்மை. பெருமான் இந்த ஆன்மாக்கள் பக்குவம் அடைகின்ற வரையிலேயும் இவை கீழே தான் இருக்க வேண்டும். இவை பிறந்து இறந்து பிறந்து இறந்து பக்குவம் அடைகின்ற வரையிலும் அதை உற்றுவான். அந்த ஆன்மாவை விட்டு பிடிக்கிறதுன்னு பேரு. இந்த ஆன்மா எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு தூரம் தான் போறேன்னு நான் பாத்துறேன் அப்படின்னு கையில ஒரு நூலை வச்சுட்டு விட்டுருவாரு. இது போய் 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 பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த ஆன்மாக்கள் ஒவ்வொரு பிறவியிலேயும் இந்த ஆன்மாவை பேதித்து வளர்த்து பேதித்து வளர்த்து இந்த ஆன்மா ஒரு நாள் இல்லை இல்லை இது அத்துணையும் போய் உன்னுடைய திருவடிதான் நிலை என்கின்ற தன்மை வருகின்ற பொழுது எடுத்து அந்த ஆன்மாவை தன்னிடத்திலே வைத்துக் கொள்வாராம். ஆகவே இது வீழ்பன, வீழ்ந்த ஒன்று பக்குவம் அடைந்த பொழுது அதை மீட்பதாகவும் இருப்பது ஐயாரின் அடித்தளம் என்கின்ற அற்புதத்தை வீழ்பன மீட்பன மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் தான். இந்த ஐயாரின் அடித்தளமானது எவ்வளவு எவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டுகின்றது. மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் தான், அவ்வளவுதான் ஐயாரின் அடித்தளம். எப்படி அழ வேண்டும் என்பதாக சொன்னால், அழுகை என்பதாக இருக்கின்ற பொழுது இந்த அழுகையானது இரண்டு வகையிலே வரும். ஒன்று தனக்காக அழுவது, இன்னொன்று பிறருக்காக அழுவது. இப்படி அழுகின்ற பொழுது சுயநலம் வைத்துக் கொண்டு அழுகின்ற அழுகையை கணக்கில் எடுக்கக்கூடாது என்பதாக வள்ளல் பெருமான் அமைப்பார். அப்படி இந்த அழுகை என்பதாக சொல்லுகின்ற பொழுது அழுதால் உன்னை பெறலாமே என்பதாக மணிவாசக பெருமான் அமைக்கின்றார். எப்படி அழுகின்ற அழுகை என்பதாக சொன்னால், மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் தான். அன்போடு சேர்ந்து அழுகு. இந்த அன்பு என்பது கலவாமல் இருந்தால் இந்த அழுகை பயனில்லாமல் போகும். ஆகவே மிக்க அன்போடு அழுவார்க்கு அமுதங்கள் தான் என்கின்ற அமுதம் என்கின்ற அந்த பேரின்பத்தை சிறந்து செந்தேன் என்பதாக அங்கு குறிப்பிட்டதுதான் இங்கே அமுதம் என்பதாக குறியீட்டாக இறைவனுடைய பேரின்பத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். அழுவார்க்கு அமுதங்கள் தான் ஐயாரின் அடித்தளமே. அடுத்ததா சொல்ற, இந்த கடல் என்று சொல்லக்கூடியதிலே விழுந்த ஒருவனுக்கு என்ன அவசியம் தோணி? கடல்ல விழுந்து தத்தளித்துக் கொள்பவர்களுக்கு பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்பதாக வள்ளுவ பெருமான் மிக அற்புதமாக காட்டுகின்றார். ஆக கடலிலே விழுந்த ஒருவன் பிறவியாகிய கடலிலே விழுந்த ஒருவன் என்பதாக வருவித்துக் கொள்ளவன். கடலிலே விழுந்த ஒருவனுக்கு எது தெப்பமாக எது ஆதாரமாக அவனை கரை சேர்ப்பது என்பதாக பார்த்தால் அது எங்கள் ஐயாரின் அடித்தளம் என்பதாக காட்டுகின்றார். துன்பக் கடலிடை தோணி எது ஐயாரின் அடித்தளம். இந்த ஐயாரனுடைய அடித்தளம் துன்பக் கடலிடை விழுந்தவர்களுக்கு தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக்கரை முகந்து ஏற்றும் திறத்தன ஐயாரின் அடித்தளம். ஆக துன்பக் கடலிலே இருப்பவர்களுக்கு தோணியாக இருக்கலாம் பா, பயன் இருக்கணும் இல்லையா? ஒரு பொருளுக்கு இரண்டு உண்டு. ஒன்று துன்பத்தில இருந்து விடுதலை, ஆனா அதுக்கப்புறம் என்ன, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்த நிலை என்ன என்பதாக பார்க்கின்ற பொழுதுதான் அந்த இடத்திலே மிக அற்புதமாக அதனுடைய பயன் வரும். எந்த ஒன்றுக்குமே இரண்டு இயல்புகள் உண்டு. ஒன்று துன்பத்தில இருந்து விடுபடுதல், இது வீடு. வீடு என்பதாக சொல்லுகின்ற பொழுது விடுபடுதல் என்பதுதான் வீடு. இத்துணை காலமும் நான் ஒரு துன்பத்திலே இருந்தேன், அதிலே இருந்து இப்பொழுது விடுபட்டு இருக்கின்றேன், இது வீடு விடுதல். ஆனால் அடுத்த நிலை என்ன என்பதாக சொன்னால் அது பேறு என்பதாக காட்டுவார். இதுதான் சிவானந்த பேறு. விடுபட்ட ஒருவனுக்கு அடுத்த நிலை என்ன என்பதாக சொன்னால், தன்னுடைய திருவடியினுடைய ஆனந்தத்தை அனுபவத்தை கொடுப்பது அனுபவிப்பது என்பதுதான் இரண்டாவது நிலையாக. ஆனந்தத்தை அனுபவிக்கின்ற பேறு என்பதுதான் இரண்டாவது நிலை. ஆக விடுதல் என்பது முதல் நிலை, இரண்டாவது பேறு என்று சொல்லக்கூடிய அனுபவிக்கின்ற நிலை. இது எல்லாவற்றிற்குமே பொருந்தக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இரண்டு நிலைகளிலே ஒரு பொருள் அமைந்திருக்கின்ற தன்மை. இங்கே சொல்லுகின்றார், துன்பக்கடலிடை தோணி தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக்கரைன்னு சொன்னார். அற்புதமா திருக்கள் கொண்ட திருப்பதிகம் ஐயா வந்து மூர்த்திக்கு தான் கொடுத்திருந்தாரு. ஆக கரெக்டா எடுத்து கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த அன்பு என்று சொல்லக்கூடியதையும் தோணி என்பது சொல்லக்கூடிய அத்துணையையும் இணைத்து சொல்லுகின்ற ஒரு பாடல். ஆகவே இது பாடாம போறது தவறு. நான்காவது திருப்பாடல் திருக்கள் தோணியாக விளங்குவது ஐயாரன் அடித்தளம். துன்ப கடலிடை தோணி ஐயாரன் அடித்தளமே. அடுத்ததா சொல்றார், தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக் கரை முகந்து ஏற்றும் திறத்தன ஐயாரன் அடித்தளம். மிக அற்புதமான வாக்கு. தொண்டர் தம்மை எப்படிப்பட்ட தொண்டர் என்பதாக சொன்னால், தொழில் பூண்ட தொண்டர், தொழில் பூண்ட தொண்டர். தொண்டர் என்பதாக சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல எங்களுடைய வேலை. தொண்டர் என்பதாக சொல்லி தொழில் செய்கின்ற தொண்டர்கள், தொழில் செய்கின்றவர்கள் தான் தொண்டர்கள் என்கின்ற அற்புதமான அந்த கருத்தையும், தொழில் பூண்ட தொண்டர் தம்மை, தொழில் நோக்கி ஆளும் சுடரே போற்றி. மிக அற்புதமாக கைலாய திருப்பதியத்திலேயே அதை எடுத்து ஆளுகின்றார். தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய தொண்டு என்பதை செயற்பாட்டு நிலையிலே அமைக்கின்ற போது அது தொழில் என்பதாக அமையும். தொண்டு என்பது தொழிலாக அமைவது. நமக்கெல்லாம் தொழில் என்பதாக சொல்லி வேற வச்சிட்டு இருக்கிறோம், தொண்டு என்பதாக சொல்லி வேற வச்சிட்டு இருக்கிறோம். தொழில் நமக்கு இதுன்னு வச்சிட்டு இருக்கோம். எனக்கு தொழில்
என்னன்னு
எது எமை பணிகொள்ளும் ஆறு, தொழில் என்பதாக அமைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் எல்லாம் தொழில் என்பதாக சொல்லி அதற்கு வேறு வகையாக அமைத்துக் கொண்டு தொண்டு என்பதிலே சிறு பகுதியை இது தொண்டுன்னு செஞ்சிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தொழில் கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆபீஸ்ல உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கேன், அலுவலகம், அதுதான் எனக்கு தொழில்னு சொல்லுவேன். ஆனா தொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரியபுராணத்துல ஏதோ வந்து ஒரு இரண்டு மூணு வார்த்தை பேசிட்டு போறோம், அது தொண்டுன்னு இப்படி சொல்லுவேன். ஆனால் அதுல சைவ சமயத்திலே காட்டக்கூடியது, சைவ சமயத்திலே காட்டுவது தொழில் என்பதே தொண்டுதான் என்பதாக காட்டியது சைவசம். தொழில் என்பது எது என்பதாக சொன்னால், 63 நாயன்மார்களும் எப்படி அமைத்துக் கொண்டார்கள் என்பதாக சொன்னால், அவர்கள் தொழிலே தொண்டு என்கின்ற பகுதிக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுக்கல. தொண்டுதான் தொழில், தொண்டு என்பதை தொழிலாக செயற்பாட்டு நிலையிலே கொண்டு வருவதுதான் அவர்களுடைய சிறப்பு. அப்படி அந்த தொண்டு என்பது செயற்பாட்டு நிலையிலே வருகின்ற பொழுது அதுவே வாழ்க்கையினுடைய தொழிலாக அமையும் என்பதை காட்டுகின்ற அவர்கள்தான் இந்த உலகத்திலே தொண்டர்களாக இருந்து சிறப்பவர்கள் என்பதை தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்பதாக காட்டுகின்றார் திருவாரூர் திருப்பதியத்திலே. திருவாரூருக்கு உள்ளே செல்லுகின்ற நம்முடைய நாவுக்கரசு பெருமான் எது புண்ணியம் என்பதாக உணர்கின்ற நிலை எது என்பதாக சொன்னால், திருவாரூரிலே தான் அந்த புண்ணியம் என்று சொல்லக்கூடிய புனிதத்தினுடைய பேற்றினை உகந்த நிலையும் சிறந்த நிலையுமாக விளங்குவது திருவாரூர். திருவாரூருக்கு உள்ளே செல்லுகின்ற போதுதான் அதனுடைய பேற்றினை உணர்கின்றார். தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்பதாக சொன்னார். கடைசியிலே அந்த சிவானந்த பேர் என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சினை நிறைகின்ற பொழுது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்பதாக சொல்லி அந்த புண்ணியத்தினுடைய பேரு இது என்பதாக காட்டுகின்றார். ஆக தொண்டு என்பது தொழிலாக மாறிய நிலையை இந்த இடத்திலே அப்பர் பெருமான் மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையிலேயும் இணைத்து காட்டிய இடமாக இதை சிந்திக்க வேண்டும். இதை இரண்டாவது முறையாக இந்த இடத்திலே தொண்டு என்பதை தொழில் என்பதாக பயன்படுத்தக்கூடிய நிலை இது சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை. தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்பக் கரை முகந்து ஏற்றும் திறத்தன மாற்று அயலேனர். மாற்றறியா பசும் பொன்னாக விளங்கக்கூடியவன் எங்கள் பெருமான். அதுக்கு என்ன மாத்துன்னு அளவு எடுப்பது? இறைவனுடைய அந்த தன்மை பசும் பொன் என்பதாக சொல்லுகின்ற போது உலகத்திலே இருக்கக்கூடிய பொண்ணுக்கு நீ மாற்று சொல்லலாம், இவ்வளவு மாற்று என்பதாக சொல்லி மாற்று சொல்லலாம். ஆனால் இறைவனாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு மாற்று அறியாத பசும் பொன்னாக விளங்கக்கூடியவன் அவன் என்பதை மாற்று அயலே பொன்பட்டு ஒழுக பொருந்து ஒளி செய்யும் பொருந்து ஒளி செய்யும் என்பதாக சொல்லி அது ஐயாரன் அடித்தளம் என்பதாக இணைத்து பொய் பொருந்தா அன்பர்க்கு அணியன காண். யார் யார் பொய் சொல்லாதவர்களோ அவர்களுக்கு இறைவன் அவன் அருகாமையிலே இருந்து விளங்குவனாக அமைகின்றான். பொய் பொருந்தா அன்பர்க்கு அணியனக்கான் ஐயாரன் அடித்தளம் என்பதாக சொல்லி மிக அற்புதமாக அமைக்கின்றார். திருவையாற்றிலே அவர் கண்ட அந்த அனுபவம் என்பதைத்தான் இந்த பகுதிகளிலே மிக அற்புதமாக பகிர்ந்து கொள்கின்றார். இந்த ஏழாவது திருப்பாடல் அடியவர்களுக்காக அருள் செய்யுமாறு வேண்டுதல் என்பதாகிய தன்மையை காட்டுவது இந்த ஏழாவது திருப்பாடல். திருவையாற்றிலே அப்பர் பெருமான் அந்த குளத்திலே இருந்து பெருமானை தரிசிக்கின்ற அந்த கோலம் காட்சி காணுகின்ற வரையிலேயும் அந்த இடத்திலே அவர் பார்த்த இயல்பான தன்மைகளை வைத்துத்தான் இந்த திருப்பதிகத்தை அமைத்திருக்கின்றார். அங்கே அடியார்கள் கூடி குழுமி அவர்கள் அந்த பெருமானை வழிபட வரக்கூடிய அந்த அடியார்களை எல்லாம் பார்த்து அந்த பார்த்த தன்மையை இந்த ஏழாவது திருப்பாடலிலே அமைக்கின்றார். கழித்து கலந்ததோர் காதல் கசிவொடு காவிரிவாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை கைகாட்டி சொல்லுகின்றார். இப்பத்தரை இந்த தொண்டர்களை திருவையாற்றிலே இருக்கக்கூடிய இந்த தொண்டர்களை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இந்த தொண்டர்கள் எங்கேருந்து வந்தாங்களா? கழித்து கலந்ததோர் காதல் கசிவொடு, கழித்து கலந்ததோர் காதல் கசிவொடு காவிரி வாய் குளித்தனர். திருவையாற்று பக்கத்திலே ஓடக்கூடிய அந்த காவிரி, அந்த காவிரியிலே குளித்து விட்டு வரக்கூடிய இந்த தொண்டர்களை பார்த்து நம்முடைய நாவுக்கரச பெருமான் அமைக்கின்ற கோரிக்கை இது. கழித்து கலந்ததோர் காதல் கசிவொடு காவிரி வாய் குளித்து தொழுது முன் நின்ற இப்பத்தரை என்பதாக சொல்லி அந்த பக்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அமைக்கின்ற அந்த அடைமொழியை பார்க்கின்ற பொழுது கழித்தல் கலந்ததோர் காதல் கசிவோடு குளித்து நின்ற இப்பத்தர். இதுல மூன்று சொல்லுகின்றார், கழித்தல் கலத்தல் காதல் கழித்தல் கலத்தல் காதல் தேன். இது நாளும் இதுல அமைந்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் மிக மிக உன்னிப்பாக அமைக்கின்ற வார்த்தை. கழித்தல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த பக்தர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அடியார்களை பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கின்ற பொழுது அடியார்களை புறத்தோற்றமாகத்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு அருளாளர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அமையக்கூடிய நம்முடைய திருஞான சம்பந்தரோ அல்லது திருநாவுக்கரசரோ அல்லது சுந்தர பெருமானோ மாணிக்க வாசகர்களோ அடியார்களை பார்க்கின்ற பொழுது புறத்தோற்றமாக இருக்கக்கூடிய அடியார்களை காணுகின்ற தன்மை அல்லாமல் அவர்களுடைய அகத்தோற்றத்தையும் அற்புதமாக அவர்கள் வெளிப்படுத்துகின்ற தன்மையை இதிலே அற்புதமாக அமைக்கின்றார். கழித்தல் என்று சொல்லக்கூடிய தன்மை, கழித்தல் என்பதாக சொல்லுகின்ற போது அது உள்ளத்திற்கு உரியது கழித்தல் என்று சொல்லக்கூடியது, கலத்தல் என்பதாக சொல்லுகின்ற போது அது உடலுக்கு உரியது கலத்தல் என்று சொல்லக்கூடியது, காதல் என்பது உணர்வினை காட்டுவது காதல், உள்ளம் என்பது கழித்திருக்கின்றது, உடல் என்பது கலந்து நிற்கின்றது, காதல் என்கின்ற உணர்வு அவர்களிடத்திலே இருக்கின்றது. அப்பொழுது என்ன தோன்றுகின்றது என்பதாக அமைத்தால் கோதில் செந்தேன் தெளித்து என்பதாக அமைக்கின்றார். அப்படி இருக்கின்ற அவர்களுக்கு குற்றமில்லாத செந்தேன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவருள் முழுமையாக நிறைந்தவர்கள். உள்ளம் கழித்திருக்கின்ற நிலையும் உடல் இறைவனோடு கலந்திருக்கின்ற நிலையும் இதை இணைக்கின்ற காதல் என்று சொல்லக்கூடிய இந்த பேராத காதலாக இருக்கின்ற அந்த உணர்வும் அவர்களிடையே மிகுந்து நிற்கின்ற காரணத்தினாலே இந்த திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளானது முழுமையாக அந்த திருவருளுக்கு உரியவர்கள் இவர்கள்
ஆகவே இப்பத்தரை, ஆகவே இந்த பக்தர்களை என்பதாக சொல்லுகின்றார். தொண்டர்கள் என்பதாக சொல்லுகின்ற போது தொழில் கொண்ட தொண்டர் என்பதாக சொன்னார். பக்தர்கள் என்பதாக இங்கே சொல்லுகின்ற பொழுது பக்தர்களுக்குரிய இலக்கணத்தை மிக அற்புதமாக காட்டுகின்றார். தொண்டர்களுக்குரிய இலக்கணம் என்பதாக சொல்லி அந்த தொண்டர்கள் தொழில் கொண்ட தொண்டர் என்பதாக அமைத்தார். பக்தர்கள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது கழித்தல், களத்தல், காதல் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வினை அடிப்படையாக வைத்து பேசுகின்றார். இப்படி கோதியில் குற்றம், கோதி என்பதாக சொன்னால் குற்றம் இல்லாத, கழித்து கலந்ததோர் காதல் கசிவோடு காவிரிவாய் குளித்து தொழுது முன்னின்ற இப்பத்தரை கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழ இருப்ப. இப்படிப்பட்ட இந்த பக்தர்கள் எப்படி இருக்கின்றார்களாம், கோதில் செந்தேன் தெளித்து சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழையும். இப்படிப்பட்ட இந்த பக்தர்களை அமரர்கள் எல்லாம் பக்கத்திலே சூழ்ந்து கொண்டு அவர்களை வரவேற்று, எப்படி நம்முடைய சுந்தர பெருமானை அவர் கைலாயம் வருகின்ற பொழுது இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொண்ட அந்த நிலையைப் போல சுவை அமுது ஊட்டி அமரர்கள் சூழ இருப்ப அழித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளம். இதுதான் அப்படி நிறுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு. செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே என்பதாக அடித்துனர். செல்வம்னா எதையா செல்வம், எது செல்வம் என்பதாக சொன்னால் அருட்செல்வம், அருளாகிய திருவருளாகிய செல்வத்தை எப்படி அழிக்கின்றான் என்பதாக சொன்னால் அழித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தன். சாதாரண செல்வம் அல்ல, அந்த செல்வத்தை பெரும் செல்வம் என்பதாக சொல்லி செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வமே என்பதாக அமைத்ததை போல அழித்து பெரும் செல்வம் ஆக்கும் ஐயாரன் அடித்தளமே, ஐயாரன் அடித்தளமே அழித்து பெரும் செல்வம் ஆக்கும் என்பதாகிய முடிவான ஒரு வாக்கியமாக அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு வாக்கியம் இந்த வாக்கியம். அடித்தளம் என்பதாக சொல்லக்கூடிய அடித்தளத்தினுடைய சிறப்பு இந்த இடத்திலே மேலோங்கி காட்டுகின்றார். எட்டாவது திருப்பாடலிலே சொல்லுகின்றார், திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தி செருத்து உடலை வருத்தி கடிமலர் வாழொடுது வாழொடு வாழொடுத்து ஓச்சி மருங்கு சென்று விருத்தி குழக்க வல்லோர்கட்கு விண் பட்டிகை இடுமால் அறுத்தி அறுத்தித்து இருந்தவர் ஏத்தும் ஐயாரன் அடித்தளம். அறுத்தித்து இருந்தவர் என்பதாக சொல்லுகின்றார். அறுத்தி என்பதாக சொன்னால் விருப்பம், இந்த விருப்பத்தோடு இருக்கின்றவர்கள் ஏத்தும் ஐயாரன் அடித்தளம். அறுத்தித்து இருந்து ஏத்தும் ஐயாரன் அடித்தளம். இந்த ஐயாரன் அடித்தளம் என்ன செய்யுமா, திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்தினர். திருத்தி என்பதாக சொல்லுகின்ற போது கருத்தினை திருத்துவது ஐயாரன் அடித்தளம். கருத்தினை திருத்துவது ஐயாரன் அடித்தளம். திருமருகல்ல சொல்லுவார், பெருகலாம் தவம் வேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலாம் பருகலாம் பரமாயுதோர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்க. மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே பெருகலாம் தவம் வேதமை தீரலாம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கவே திருகலாகிய சிந்தை திருத்தம். ஆக திருகலாகிய சிந்தையை திருத்துவது எது என்பதாக சொன்னால் இங்கே ஐயாரன் அடித்தளத்தை இங்கே சொல்லுகின்றார். திருகலாகிய சிந்தையை திருத்தி திருத்தி ஆண்ட சிவலோகா என்பதாக சொல்லுவார் மணிவாசக பெருமான். சிந்தனையை திருத்தி ஆளுவது அவன்தான். என்னுடைய சிந்தனை எங்க வேணா போகும், நான் இங்க நடத்திட்டு இருப்பேன் அங்க ஒண்ணு பேசிட்டு இருப்பேன், அது என்னுடைய பொறுப்பு இல்லையா, எனக்கு கண்ட்ரோல் இல்லையா இருக்கு, அது என்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்கு அது வரவில்லை. ஆகவே என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வராத நான் எப்படி நீ கட்டுப்படுத்தணும்னு நீ நினைப்பேன். ஆகவே இட் இஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இறைவன் மீது ஏற்றுகின்ற தன்மை, சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா என்பதாக நீதான் அந்த சிந்தனையை திருத்தினாய். ஆக சிந்தனையை திருத்துவது என்பதாக சொன்னால் அது அவனுடைய தன்மை, அவனுடைய வேலை என்பதாக அவனிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைக்கின்ற தன்மையைத்தான் திருத்தி கருத்தினை நிறுத்துவது அந்த ஐயாரன் அடித்தளம். செவ்வே நிறுத்தி, செவ்வே நிறுத்துதல் என்பதை சொன்னால் நெஞ்சத்தை இறைவனிடத்திலே இடமாக வைத்தல் என்பதை செவ்வே நிறுத்தி என்பதாக சொல்லுகின்றார். இது ஒவ்வொரு பகுதியாக இதை பிரித்து பார்க்க வேண்டும். கருத்தினை திருத்துதல், செவ்வே நிறுத்துதல், செருத்து என்பதாக சொன்னால் அடக்குதல், உடலை வருத்தம் செய்தல் என்பதாக சொல்லுகின்ற தன்மை தவம் என்கின்ற முறையிலே அமைகின்றது. கடி மலர் வாழ், இதுதான் மிக அற்புதமான ஒரு புதுமையான செய்தியாக இந்த திருப்பாடலிலே நம்முடைய அப்பர் பெருமான் அமைக்கின்றார். திருத்தி கருத்தினை செவ்வே நிறுத்துதல் என்பதாக சொன்னார். செருத்து உடலை வருத்தி, செருத்து உடலை வருத்தி. இந்த உடல் என்பதாக சொல்லுகின்ற போது இந்த உடல்ல இருக்கக்கூடிய புலன்கள் இது அத்தனையும் ஒன்னொன்றும் ஒன்னொன்றை நாடி செல்லுகின்ற தன்மை. ஒவ்வொரு புலனும் ஒன்னொன்று அது புலன்களுக்கு இடையிலேயே வாதம் நிகழும் என்பதாக சொல்லுவார் வள்ளல் பெருமான். வாது செய் ஐம்புலனால் வருந்துதல் செய்கின்றேன், தாது செய்பவனே அருணையம் கோயில் சந்நிதிக்கு யான் வர அருளே. வாது செய் புலன் என்பதாக சொல்லுவார். ஆக வாது என்பதாக சொல்லுகின்ற போது ஒரு புலன் இன்னொரு புலனுக்கு இரண்டும் ஆர்கியூமெண்ட் வாதம் செய்யுமா எது வெல்லுகின்றது என்பதாக பார்க்கும். காது ஒன்று கேட்டுக்கொண்டிருக்கோம், கண்ணு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், மனசு ஒன்று நினைச்சிட்டு இருக்கோம், எது வெல்லுதுன்னு தான் பார்க்கணும். கடைசியில் வென்றது எது என்பதாக முழுமையாக நான் பார்க்கின்ற பொழுது இத்தனையும் தாண்டி பெரிய புராண வகுப்புக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதை வென்றிருக்கிறோம்னு நீங்க பார்க்கணும். ஆக இறைவனுடைய தன்மை என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த புலன்களை அடக்குதல் என்பதை செறித்து என்பதாக சொல்லி செறித்து உடலை வருத்தி. உடல் வருத்தம் என்பது உடலை யோகம் என்பதாக சொல்லி பல யோகங்கள் செய்து உடலை வருத்துகின்ற தன்மை மெடிடேஷன் உடலை வருத்துவது உடலை வருத்துகின்ற யோகம். ஆக உடலை வருத்துகின்ற அந்த யோகத்தை செய்து செறித்து உடலை வருத்தி கடி மலர் வாள் எடுத்து ஓச்சி. கடிமலர் வாள் கடி என்பதாக சொல்லுகின்ற போது நறுமணம். மலரை எடுத்து இறைவனுடைய திருவடியிலே உயர்த்தி அந்த மலரை அப்படி போடணும். இந்த உயர்த்தி ஓச்சி என்று சொல்லுவது மிகுந்த சிறப்பான ஒரு வாக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த வாள் என்பதாக சொல்லி இந்த வாளையும் இங்கே செருகிறார். வாள் என்பதாக சொன்னால் ஞான வாள் ஏந்து மையர் நாதப்பறை அறிவு. வாள் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இது எந்த வாளை குறிக்கிறது? வாள் நுதல் கணவன் என்பதாக சொல்லுவார் திருமுருகாற்றுப்படையில். வாள் நுதல் கணவன், வாள் நுதல் கணவன், வாள் ஒளி பொருந்திய, நுதல் நெற்றி, கணவன் முருகப்பெருமான். வாள் நுதல் கணவன் என்பதாக சொல்லி திருமுருகாற்றுப்படையிலே மிக அற்புதமாக சொல்லுவார். வாள் என்பது ஒளி என்பதை குறிக்கும். இங்கே சொல்லுகின்றார் செருத்து உடலை வருத்தி கடி மலர் வாள் எடுத்து ஓச்சி. எப்படிப்பட்ட மலரை எடுத்து இறைவனுடைய திருவடியிலே உயர்த்தி அதை போட வேண்டும் என்பதாக சொன்னால் நறுமணமுடைய கடி என்று சொல்லக்கூடியது நறுமணம், நறுமணமுடைய மலர் அது எப்படிப்பட்டதா? வாள் ஒளிவுடைய நறுமணமுடைய மலர் அதை எடுத்து பெருமானுடைய திருவடியிலே உயர்த்தி போடணும். நறுமணமுடைய மலர் நறுமணமுடைய மலர் என்பதாக சொல்லி பல இடங்களிலே பலரும் அமைத்து சொல்லிருக்கின்ற ஒரு நிலை. கடிமலர் என்பதாக சொன்னால் நறுமணம் என்பதாக சொல்லி, ஆனால் ஒளி பொருந்திய மலர் என்பதாக சொல்லும் போது எதைக்கும் வாள் என்பதாக சொல்றார். கடி மலர் வாள் எடுத்து ஓச்சி, கடிமலர் புரிஞ்சுது, வாள் எடுத்து ஓச்சி. நறுமணமுடைய மலர்களை நாம பார்த்திருக்கிறோம், ஒளிவுடைய மலர் மலர்கள் என்பதாக சொல்லி அந்த ஒளிவுடைய மலரை எடுத்து பெருமானுடைய திருவடியில் போ. அது என்ன மலர் யாருக்காவது தெரியுமா? ஏதாவது மலர் சொல்லுவோம். கடி மலர் வாள் எடுத்து ஓச்சி, பெருமானுடைய திருவடியிலே மலரை எடுத்து போடுகின்ற பொழுது உயர்த்தி ஓச்சி என்பதாக உயர்த்தி போடுகின்ற பொழுது அந்த மலர் நறுமணமுடைய மலராகவும் ஒளி பொருந்திய மலராகவும் அமைந்திருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றார். நறுமணமுடைய மலர் இருக்கின்றது, ஒளி உடைய மலர் எது?
திருவடிதான்
ஒளி உண்டா? ஒளி
ஒளிவுடைய மலர் எதுன்னு கேட்கிறார்.
மலர் இல்லையா? நறுமணமுடைய மலர்
என்னவா?
சூரியகாந்திங்கிறது மலருடைய பேரு, மலர்ல சூரியன் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லையா?
ஒளிவுடைய மலர் எது? ஆண்டவன் திருவடிதான் ஒளி.
உள்ளம் உள்ளம் உள்ளொழின்னு
கண்மலர்.
என்ன சொல்றீங்க?
சொல்லுங்க உங்களுக்கு. இது ஒரு சிறப்பான இந்த ஒரு நிலை யாருமே சொல்லாத ஒன்று. அப்பர் பெருமான் இந்த ஐயாறு அடித்தளம் என்று சொல்லக்கூடிய பதிகம், இந்த பதிகம் பல பல பொருள்களை பல பல நிலைகளிலே நின்று விளக்குகின்ற பதிகம். ஆகவே இதுல ஒரு சில துளிகளை தான் நாம பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுதே பெருமான் எவ்வளவோ கருத்துக்களை எல்லாம் இந்த பதியத்திலே அமைத்து சொல்லியிருக்கின்றார். கடிமலர் வாழ் எடுத்து ஓச்சி என்பதாக சொல்லுகின்ற பொழுது, நறுமணம் பொருந்திய மலர் என்கின்ற நிலையிலே இருக்கின்ற புறமலரை காட்டுவது அல்ல அது. அந்த மலர் என்பதாக சொன்னால், அந்த மலர் என்பது அந்த இறைவனுடைய திருவடிக்குரிய மலர் எது என்பதாக சொன்னால், நம்முடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஆன்மாதான் அந்த திருவடிக்குரிய மலர். ஆக நம்முடைய இந்த உடலும் உயிரும் ஆகிய இருக்கக்கூடிய இந்த இரண்டும் தான் இறைவனுடைய திருவடியிலே போய் சேரக்கூடிய மலர்கள். அதுதான் இணையான மலர்கள், இணையா திருவடி கூறிய மலர்கள். ஆக இணை என்பதாக சொல்லக்கூடிய இந்த இரண்டு தான் இறைவன் கொடுத்தது. அந்த இறைவன் கொடுத்த இந்த உடல், இறைவன் கொடுத்த இந்த உடலை தாங்கி இருக்கின்ற உயிர், இந்த உயிரும் உடலும் சேர்ந்து இறைவனுடைய திருவடியிலே சென்று சேருவதுதான் இந்த பெருமானுடைய நாம் நமக்கு கொடுத்த அந்த அற்புதமான இந்த மலர்களை கொண்டு அவனுடைய திருவடியிலே சேர் என்பதாக சொன்னதுதான் இந்த அற்புதமான தன்மையை. இங்கே கடிமலர் வாழ் என்பதாக சொல்லுகின்ற பொழுது, ஆன்மா தாங்கி இருப்பது சிவம், சிவத்தை தாங்கி இருக்கின்ற ஆன்மா ஒளியுடைய ஆன்மா, ஒளியுடைய ஆன்மாவை இறைவனுடைய திருவடியிலே கொண்டு சேர் என்பதாக சொன்னதுதான் வாழ் மலர் என்பதாக சொல்லி, ஒளியுடைய மலர் என்பதாகிய குறியீட்டு சொல்லால் அற்புதமான அந்த அனுபவ வாக்கால் பெருமான் இந்த உலகுக்கு எடுத்து உரைத்த அற்புதமான ஒரு நிலை இந்த திருவடியினுடைய சிறப்பு ஐயாறன் அடித்தளம். அப்படி வாள் எடுத்து ஓச்சி மருந்து சென்று விருத்தி குழக்க வல்லோர்கட்கு விண் பட்டிகை இடுமால் அறுத்தித்து இருந்தவர் ஏத்தும் ஐயாறன் அடித்தளம். இப்படிப்பட்டவர்களுக்கு பெருமான் அந்த விண் பட்டிகை என்று சொல்லக்கூடிய அவன் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அங்க ஒரு லிஸ்ட், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அங்க ஒரு கணக்கை எழுதி வச்சிருக்கின்றார். கணக்கு வழக்கை கடந்த அடி என்பதாக சொல்லுவார் ஒரு இடத்தில் அந்த திருவடியை பற்றி சொல்லுகின்ற பொழுது. ஆக இறைவனுடைய திருவடி எழுத்து என்று சொல்லக்கூடிய எழுதும் கீழ்கணக்காக அமைந்திருக்கக்கூடிய அதை செய்கின்றது. இங்கே ஐயாறன் அடித்தளமாக இருக்கக்கூடியது என்ன செய்கின்றதுன்னா, இப்படிப்பட்ட உடலை வருத்தி தவம் செய்கின்ற இவர்களுக்குரிய அந்த பதவி இது என்பதாக அங்கே விண்பட்டிகையில எழுதி அந்த ரிஜிஸ்டர்ல எழுதி அமைச்சிருப்பார். எங்க மேல் உலகத்தில் அவருடைய அந்த சிவ உலகத்திலே இவர்களுக்கு உரிய பதவி எது? சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம். எதையா உனக்கு இந்த உலகத்திலே இருந்து உடலை வருத்தி யோக நிலையிலே இருந்து இத்துணை சிறப்பினை செய்கின்ற இவருக்கு உரிய பதவி இது என்பதை விண் பட்டியலிலே எழுதி ஆல்ரெடி ரிஜிஸ்டர்ட். இது பெருமான் நீ முன்னதாகவே நீ செல்லுகின்ற உன்னுடைய பயன் அடைவதற்கு முன்னதாகவே வின் பட்டிகை ஏடு என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே எழுதி அமைத்து வைத்திருப்பாராம். உனக்கு அமைகின்ற பதவி சரியை நிலையிலே நின்ற நிலையா, கிரியை நிலையிலே நின்ற நிலையா, யோக நிலையிலே நின்றதா, அல்லது ஞான நிலையிலே நின்ற நிலையா, எது என்பதாக அமைத்து அதற்குரிய அந்த பதவியை ஞானம் என்று சொல்லக்கூடிய சாயுச்சியமாகிய நிலையிலே இருப்பவர்கள் இவர்களும், சரியை என்கின்ற நிலையிலே இருக்கக்கூடிய சாலோகம், சாமீபம் என்று நிற்கக்கூடிய நிலையிலே கிரியை, யோகம் நிலையிலே நிற்கக்கூடியவர்களுக்கு சாரூபம் சாயுச்சியம் என்கின்ற நிலையையும் அமைத்து காட்டுகின்ற அந்த தன்மையை விண் பட்டிகையிலே எழுதி அமைக்கின்ற அந்த அற்புதமான கருத்தை இந்த இடத்திலே பெருமான் அமைத்திருக்கின்றார். இது எங்கேயும் காணாத ஒரு அற்புதம். விண் பட்டிகை இடுமால் அறுத்தித்து இருந்தவர் ஏத்தும் ஐயாறன் அடித்தளம் என்பதாக சொல்லி அந்த ஐயாறன் அடித்தளத்தை மிக அற்புதமாக 8வது திருப்பாடலிலே காட்டி, பாடும் பரண்டையும் ஆந்தையும். பரண்டை என்று சொல்லக்கூடியது பாடும் பரண்டை, அது எந்த வகையான பறவை என்பதாக தெரியவில்லை என்பதாகிய குறிப்பு இருக்கிறது. ஆகவே பாடும் பரண்டை என்பதாக சொல்லி ஒரு பறவை இருந்திருக்கலாம். அது பாடும் பரண்டையும் ஆந்தையும் ஆர்ப்ப பறந்து பல்பேய் கூடி முழப. இது திடீரென்று ஒரு முழுமையான ஒரு வேறுபாட்டான அனுபவம் இங்கே அமைத்துக் கொடுப்பார். ஒவ்வொரு பாடலிலேயும் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியாது. மற்ற பாடல்கள்லாம் பார்க்கின்ற பொழுது பெருமானுடைய திருக்கோயில் அனுபவம் என்பதாக அமைக்கின்ற பொழுது அந்த திருக்கோயிலுக்குரிய அனுபவம் முறையாக அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருப்பாடல் ஐயாறன் அடித்தளத்தை அமைந்திருக்கின்ற போது பல வகையான கருத்துக்கள், பல வகையான அனுபவங்கள் மாறி மாறி வரக்கூடிய நிலை. ஆடும் ஐயாறன் அடித்தளம் அங்கே பார்த்தவர் இங்கே திடீர் என்பதாக சொல்லி பிணங்களுக்கு நடுவே நின்று ஆடுகின்ற பெருமானை பார்ப்பார். பிணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் அங்கே ஆலங்காட்டு அடிகளாக கண்ட அந்த தன்மை, எப்படி கைலாயம் சென்று அம்மையார் திரு ஆலங்காட்டிலே இருந்து அந்த அனுபவத்தை அனுபவித்தாரோ, அதை போல திரு ஆலங்காட்டிலே அனுபவித்த அந்த அனுபவத்தை போல இங்கே நாவுக்கரச பெருமான் பாடும் பரண்டையும் ஆந்தையும் என்பதாக சொல்லி ஒரு நிலையான அனுபவத்தை இங்கே புகுத்துகின்றார். ஆர்ப்ப பறந்து பல்பேய் கூடி முழவ குவி கவிழ் கொட்ட குறு நரிகள் நீடும் குழல் செய்ய வையம் நெளிய நின பிண காட்டு ஆடும் திருவடி கான் ஐயாறன் அடித்தளம். பிணங்களுக்கு இடையிலே ஆடுகின்ற அந்த ஐயாறன் அடித்தளத்தை திடீரென்பதாக இந்த ஆடும் பிணங்களுக்கு இடையிலே அமைத்துக் கொடுக்கின்றான். இது ஒரு வகையான அனுபவம். அடுத்ததா சொல்றார் 10வது திருப்பாடல்ல, எளியவர்களுடைய பூசையை இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை. இது அற்புதமான திருப்பாடல். இதை நாம் முழுமையாக அற்புதமாக இதை பாடி இந்த பாடலினுடைய பொருளை பார்ப்போம்.
நின் போல
அமைப்பது எளிய மெய் அன்பர் பூசையை ஏற்றம் என்பதாக அமைப்பார். எளிய மெய் அன்பர்களுடைய பூசை அதுதான் ஏற்றம், எல்லாவற்றிலேயும் சிறந்ததாக விளங்குவது என்பதாக காட்டுவார். வழிபாடு என்பதாக அமைக்கின்ற பொழுது நாம் வழிபாட்டுக்கு ஒரு பாலமாக அமைக்கின்ற பொழுது அந்த வழிபாடு ஆகம வழிபாடு என்பதாக அமைப்பார். ஆகமத்திலே சொல்லி இருக்கின்ற வழிபாடு இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு திருக்கோயிலேயும் வழிபாடு என்பதாக அமைக்கின்ற போது இந்த ஆகமங்களின் அடிப்படையிலே அமைப்பதுதான் இந்த வழிபாடு. ஆனால் ஆகமங்களிலே அமைக்கக்கூடிய இந்த வழிபாடு எப்படி எவ்வளவு தூரம் இது சென்று இறைவனை சேருகின்றது என்பதாக அமைக்கின்ற பொழுது கச்சியப்ப அந்த சிவகோசரியார் என்று சொல்லக்கூடிய அந்த சிவகோசரியாரனுடைய வழிபாடும் கண்ணப்ப நாயனார் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய வழிபாட்டையும் இரண்டையும் அமைத்து பார்க்கின்ற பொழுது ஆகம வழிபாடு என்று சொல்லக்கூடியது ஒரு நிலையிலே நின்றுவிட்டது. ஆனால் இறைவன் திருவடியிலே போய் முழுமையாக சேர்ந்தது எது என்பதாக சொன்னால் அந்த அன்பு என்று சொல்லக்கூடிய அன்பினுடைய வழிபாடுதான் முன்னதாக போய் இறைவனுடைய திருவடியிலே சேர்ந்தது என்கின்ற அந்த குறிப்பினை பாங்கு அறியா என் போலிகள் பரித்திட்ட இலையும் முகையும் எல்லாம். எத்தனை எத்தனையோ எத்தனையோ பேர் எவ்வளவோ சிறப்பான வழிபாடுகளை எல்லாம் அற்புதமாக ஆகம வழிபடி அமைக்கின்றார்கள். அந்த வழிபாட்டினை பெருமானே நீ ஏற்றுக்கொள்ளுகின்றார். இவ்வளவு சிறப்பாக இவ்வளவு பொருள் கொண்டு செய்கின்ற வழிபாடு, இவ்வளவு சிரத்தையாக செய்கின்ற வழிபாடு, ஆனால் இத்துணை வழிபாட்டையும் ஏற்றுக்கொண்ட நீ என் வழிபாட்டையும் ஏற்றுக்கொள்வாயா என்பதாக அமைக்கின்றார் நம்முடைய நாவுக்கரச பெருமான். நான் போட்டது என்னன்னு கேட்டா ஒரு இலையும் முகையும் தான், அது கூட மலர்ந்ததா என்பதாக சொன்னால் இல்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எளியவர்களுடைய அந்த மெய்யன்பர்களுடைய அந்த அன்பினுடைய ஏற்றத்தை திருமூலர் தன்னுடைய அந்த முதல் வாக்காக அமைத்தது எது என்பதாக சொன்னால் யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலைனர். பச்சிலை அந்த இலைக்கு ஒரு டெபினிஷன் கூட கிடையாது, அது வில்வமாக இருக்க வேண்டும் என்பதாக கூட அந்த இடத்திலே இல்லை. இறைவனுக்கு உரியது, சிவத்திற்கு உரியது, சிவத்திற்கு உகந்ததாக விளங்கக்கூடிய அந்த வில்வமாக அது இருக்க வேண்டும் என்பதாக கூட இல்லை. ஆனால் அதுதான் தவம். எது யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, அது மெய்யன்போடு இடப்படுகின்ற பொழுது அது சிறந்ததாக அமைகின்றது. அதை அமைக்கின்ற இந்த இடத்திலே சொல்லுகின்றார், நின்போல் அமரர்கள் நீன்முடி சாய்த்து நிமிர்த்து உகுந்த பைம்போது உழக்கி பவளத்து தலைப்பன. எது ஐயாரன் அடித்தளம். ஐயாரன் அடித்தளத்திலே பார்த்தால் இத்தனையோ எத்தனையோ ஆகம வழிபாடுகள் செய்து அந்த பெருமானுடைய அந்த திருவடியிலே மிக அற்புதமாக அந்த மலர்கள் எல்லாம் எப்படி அமைகின்றனவா, பவளம் போல அந்த மலர்கள் எல்லாம் சிறந்திருக்கின்றன. சிறந்து அந்த திருவடியினுடைய சிவப்பு என்று சொல்லக்கூடிய அந்த சிவப்பின் காரணமாக அது பவளமாக மாறியதா, அல்லது அவனுடைய திருமேனியே பவளமாக இருக்கக்கூடிய திருமேனி அந்த திருமேனியுடைய ஒளிபட்டு அப்படி விளங்குகின்றவனவா தெரியவில்லை. ஆனால் அந்த பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய அந்த மலர்கள் எப்படி அமைகின்றன என்பதாக சொன்னால், அமரர்கள் நீன்முடி சாய்த்து நிமிர்த்து உகுத்த பயன்போது, அந்த பயன்போது என்று சொல்லக்கூடிய அவை உழக்கி பவளம் தழைப்பன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்ற, பாங்கரியா என்போடிகள் பறித்து இட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போது அம்போது என கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தளம். அதை அந்த பெருமான் எப்படி உகந்தார் என்பதாக சொல்லவில்லை. ஆனால் நாம் போட்ட இலையையும் இந்த முகையையும் எப்படி எடுத்துக்கிறாரா, அம்போது என கொள்ளும் ஐயாரன் அடித்தளமே. ஆஹா எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்பதாக சொல்லி பெருமான் ஏற்றத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கே சொல்லுகின்ற போது சொன்னார், உழக்கி பவழம் தழைப்பனர். அவர்கள் போட்ட அத்தனையும் பெருமான் என்ன செய்தாரா, அத்தனையும் உழக்குதல் என்பதாக சொன்னால் திருத்துதல்னு பொருள், ஆக துவைத்தல்னு பொருள், உழக்குதல் துவைத்தல். அந்த மலர்களை அவர்கள் போட்ட பொழுது அதை திருத்தி அதை ஏற்றுக்கொண்டான். திருத்திய பிறகு அது பவளமாக மாறியது. ஆனா இங்க போட்ட நான் மலர்களை எல்லாம் அவன் திருத்துகின்ற வேலையெல்லாம் இல்லை என்பதாக சொன்னால், இது அன்போடு கலந்தது. ஆகவே அன்போடு இந்த கலந்த இந்த மலரை அற்புதமாக ஏற்றுக்கொண்ட அந்த தன்மையை அம்போது என கொள்ளும் ஐயாரன் அடித்தளம் என்பதாக சொல்லி, ஐயாரன் அடித்தளமானது இந்த எளிய மெய்யன்பர்கள் செய்யக்கூடிய அந்த பூசையை மிக உகந்து ஏற்றுக்கொள்ளுகின்றான் இந்த பெருமான் என்பதை மிக அற்புதமாக காட்டுகின்ற வழிபாடு, அன்பர்களுடைய அன்பான வழிபாடு என்பதை 10 திருப்பாடல்கள் நாம் இந்த வகுப்பிலே இந்த ஐயாரன் அடித்தளத்தை நிறுத்தி அடுத்த 10 திருப்பாடல்களிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை தொடர்ந்து நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்பதாக சொல்லி, ஏன் என்பதாக சொன்னால் ஐயாரன் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதத்தை வழிபடும் மெய்யடியார்களுக்கு என்ன கொடுப்பார் என்பதையும் சொல்லுகின்றார். வானுலகு அளிக்கக்கூடிய அந்த தன்மையை 13 திருப்பாடலிலே அற்புதமாக அவர் காட்டுகின்ற அந்த தன்மையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பிலே காண இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக அந்த முதல் பதிகம் வெளிப்பட்ட இடத்திலே அமைந்த ஒரு சிறு செய்தியை மட்டும் குறித்து, இந்த வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்பதாக அமைந்த அந்த அனுபவத்திற்கு அடிப்படையாக நின்ற ஒன்று, கைலாய அனுபவத்திற்கு அடிப்படையாக நின்ற ஒன்றாக முதல் பதிகம் வெளிப்பட்டதற்கு முன்னதாக இருந்த அந்த பெருமானுடைய சிறு அந்த வழிபாடு, சிறு அந்த அனுபவத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கான ஒரு அடிப்படை என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது, திருக்கழிப்பாளை திருப்பதிகம் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் மிக ஆழமான திருப்பதிகம். 21வது பக்கம் திருத்தாண்டகம். இந்த திருத்தாண்டகத்திலே முதல் திருப்பாடலிலே அற்புதமாக அவர் சொல்லுகின்ற கருத்தை நாம் நிலைநிறுத்தி காண வேண்டிய ஒரு நிலை.
ஓ 9 வாசல் வைத்து தவிர போவா
முக்கியமாக இந்த கருத்தை சிந்திக்க வேண்டும் என்பதற்காக மீண்டும் பின்னே செல்லுகின்றோம். ஆனால் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி என்று சொல்லக்கூடிய பதிக வழிபாட்டிற்குரிய ஒரு அனுபவம் அந்த இடத்திலே நிகழ்ந்ததை மிக அற்புதமாக அமைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். ஆங்கு மற்றவர் துணிவறிந்து அவர்தமை அறிய நீங்கு மாதவர் விசும்பிடை கறந்து நீள்மொழியால் ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரு. இத்துணை துன்பங்களையும் உடலாலும் உயிராலும் அனுபவித்து வருகின்ற நம்முடைய நவுக்கரச பெருமான் ஒரே ஒரு நோக்கம் கைலாய பெருமானுடைய தரிசனம். கைலாய பெருமானுடைய தரிசனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த இடத்திலே குறிக்கோளாக நின்றது. மீளும் அத்தனை உமக்கு இனி கடன் என்பதாக சொல்லுகின்ற போது ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்பதாக சொன்ன எடுத்த அந்த உறுதி, இந்த உறுதியை நிலைநிறுத்துகின்ற ஒரு நிலையிலே நிற்கின்ற நம்முடைய நாவுக்கரச பெருமானை இப்பொழுது சொல்லுகின்றார், ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரு. ஓங்கு நாவினுக்கு அரசனே எழுந்திரு என்று சொல்லக்கூடிய அந்த மகா வாக்கியமானது, அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே, விண்ணிலே மறைந்து அருள் புரி வேத நாயகனே, கண்ணினால் திருக்கை இலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்து அருள் புரி என்பதாக கேட்கின்றார். தொழுது எழுந்த தொண்டரை நோக்கி விண்தலத்தில் எழு பெரும் திருவாக்கினார் இறைவர், இப்பொய்கை முழுகி நம்மை நீ கையிலையில் இருந்த அம்முறைமை பழுதில் சீர் திருவையாற்றில் கான் அப்படின்னா இதுவரையிலும் நிறுத்தியிருக்கிறார். பழுதில் சீர் திருவையாற்றில் கான், நாவுக்கரச பெருமான் இப்பொழுது பொய்கையிலே மூழ்குகின்ற நிலைக்கு முன்னதாக அருளி செய்த பதிகம் இந்த பதிகம். அதிலே சொல்லுகின்றார், ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறஞ்சி, ஏற்றினார் அருள் தலைமிசை கொண்டு எழுந்து இறஞ்சி, வேற்றுமாகி விண்ணாகி நின்றார் மொழி விரும்பி, ஆற்றல் பெற்ற வண்ணலார் அஞ்செழுத்து ஓதி பால் தடம் புனல் பொய்கையில் மூழ்கினார் பணியார். அப்ப வேற்றாகி விண்ணாகி என்று சொல்லக்கூடிய அந்த பதிகம் எத்துணை சிறப்பு வாய்ந்த பதிகம். இந்த அற்புதமான இந்த பதிகத்தினுடைய அந்த தொடக்கம், அந்த பதிகத்தினுடைய அந்த பொருள் அத்துணையும் அமைத்து இந்த இடத்திலே முதலாவதாக அவர் சொன்ன அந்த சொல் வேற்றாகி நின்ற நிலை. வேற்றாகி நின்ற நிலையை தான், அந்த அனுபவ நிலைதான் அவர் அந்த திருவையாறு குளத்திலே அவர் எழுந்திருப்பதற்கும் மானசரோவர் என்று சொல்லக்கூடிய ஏரியிலே மூழ்குவதற்கும் முன்னதாகிய கைலாய பெருமானுடைய அனுபவ நிலை என்பதாக சொல்ல அந்த அனுபவ நிலையானது முதலிலே அமைந்த அந்த திருப்பதிகம் காட்டுவது வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி எடுத்த அந்த திருப்பதிகம். இதிலே திருக்கழிப்பாளையிலே சொன்ன அந்த செய்தியை ஏன் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம் என்பதாக சொன்னால், இறைவன் என்று சொல்லக்கூடியவன் நிற்கின்ற நிலைகள் இரண்டு, ஒன்று அண்டத்தில் நிற்கின்ற நிலை, இன்னொன்று பிண்டத்தில் நிற்கின்ற நிலை. மிக மிக ஆழமாக இந்த கருத்தை நீங்கள் நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அண்டத்திலே நிற்கக்கூடிய நிலை என்று சொல்லுகின்ற பொழுது அவன் ஆண்டான் என்பதாக சொல்லி ஆண்டான் தன்மையிலே நிற்கின்றான். பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரிலே கலந்து நிற்கின்ற பொழுது உடம்போடு கூடி நின்ற உயிரினுடைய நிலைதான் பிண்டம் என்பது. தன் அளவிலே பார்க்கின்ற பொழுது அண்டம் இஸ் ஈக்வல் டு பிண்டம், இஸ் ஈக்வல் டு பிண்டம், இஸ் ஈக்வல் டு என்ன அப்படின்னு பார்க்க, இதுதான் அந்த பதிகத்தில் அவர் காட்டுறார். அண்டம் என்று சொல்லக்கூடியது மிக அற்புதமாக ஒரு ஒரு ஸ்லைட்ஸ். அண்டம் என்று சொல்லக்கூடிய அளவிலே மில்கி வே என்று சொல்லக்கூடிய கேலக்சி முதல் ஸ்லைட் ஒரு 15 ஸ்லைட்ஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில இருந்து அமைச்சிருந்தாங்க, எங்கிருந்து வந்தது அந்த மெயில்னு தெரியாது. ஆனா அதுல ஒரு வந்து ஸ்லைட்ஸ் இருக்கு, இத்தனை வகையான ஸ்லைட்ஸ். அதுல என்ன காமிக்கிறான்னு சொன்னா, அண்டம் என்பதிலே சொல்லக்கூடிய யூனிவர்ஸ் என்பதிலே இருந்து அந்த முதல் ஸ்லைட்ஸ் தொடங்கும். அடுத்த ஸ்லைடு மில்கி வே, யூனிவர்ஸ் என்பது முழுமையான ஒரு பேரண்டம். அதுல இருந்து நம்முடைய இந்த பூமி இருக்கக்கூடியது மில்கி வே என்று சொல்லக்கூடிய அந்த மில்கி வே கேலக்சி, கேலக்சிக்குள்ள வரா. கேலக்சி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த சோலார் சிஸ்டம், சோலார் சிஸ்டத்துக்கு உள்ள வருகின்ற பொழுது அடுத்ததா பூமி, பூமிக்கு அடுத்ததா ஒரு ஸ்லைடு, பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள், பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள்கள்னு சொல்லி அப்படி ஆராய்ஞ்சிக்கிட்டே போகின்ற பொழுது கடைசியில எது முடியுது என்பதாக பார்க்கின்ற பொழுது, அந்த செல் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான அந்த ஒரே ஒரு செல் உடல் அணு, அந்த அணுவில போய் முடிந்த பொழுது அந்த அணுவுக்குள்ள என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள அண்டம், அண்டத்துல ஆரம்பிச்சது முடிகின்றது எதுலன்னு பார்த்தா
அண்டத்து,
எதுக்குமே முடிவு இல்லை. ஆக தன் அளவில பார்க்கின்ற பொழுது இரண்டும் முற்று ஒருமை உடையது, ஐடென்டிட்டி. அண்டமாக இருந்தாலும் சரி, அது பிண்டமாக இருந்தாலும் சரி, இரண்டும் தன்னளவிலே நிறுந்து பார்க்கின்ற பொழுது இரண்டும் ஒன்றுதான். ஆனால் அந்த இரண்டிலேயும் பெருமான் இருந்து அமைகின்ற தன்மை, இந்த உயிரிலே கலந்து நிற்கின்ற தன்மையும் அண்டத்திலே நிற்கின்ற தன்மை, இதை அற்புதமாக சொன்னார். வானூடு அறுத்து வழி வைத்தார்க்கு அவ்வழி செல்லுதல். இந்த வானூடு அறுத்து வழி வைத்தல், இந்த வானூடு அறுத்து வழி வைத்தல் என்பதை மிக அற்புதமாக அப்பர் பெருமான் ஒருவர் தான் கையாளுகின்றார். இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய அண்டத்தையும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிண்டத்தையும் இப்ப இந்த இரண்டையும் ஒன்று இணைத்து விட்டால் அதுதான் முக்தி என்பதாக சொல்வார். இதுதான் முக்தி. அண்டம் என்பதாக சொல்லக்கூடியதையும் பிண்டம் என்பதாக சொல்லக்கூடியது இரண்டும் எப்பொழுது இணைகின்றதோ அப்பொழுதுதான் முக்தி. அந்த இரண்டையும் இணைப்பதற்கு உரிய ஆறு வழிகள் இது என்பதாக குமரகுருபரர் கந்தர் கதை முன்பாகவே காட்டினார். இதற்கு அத்துவா என்பதாக சொன்னால் வழி என்று பொருள். ஆறு அத்துவா, ஆறு வழிகளிலே இறைவன் அத்துவா மூர்த்தி என்பதாக சொல்லி அந்த மூர்த்தியை சொல்லுவார், அத்துவா மூர்த்தி. ஆக கந்தர் கதைவன்பாவில சொல்லுகின்ற பொழுது இந்த இரண்டையும், அண்டம் என்று சொல்லக்கூடியதையும் பிண்டம் என்று சொல்லக்கூடியதையும், இந்த இரண்டையும் இணைப்பதற்கான வழிகள் ஆறு என்பதாக காட்டுவார். அந்த ஆறு என்ன என்பதாக சொன்னால், இந்த உலகம் என்பதாக சொல்லுகின்ற இந்த அண்டம் என்பது ஒளி பொருள், ஒளி பிரபஞ்சம் பொற்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலைகளிலே அமைந்திருக்கின்றது. இந்த ஒளி என்பதாக சொல்லுகின்ற போது மந்திரம் ஒளி நிலையிலே இருக்கின்ற போது மூன்றாக அமைகின்றது இந்த அண்டம். மந்திரம் பதம் எழுத்து இது ஒளி, ஒளி நிலையிலே மூன்று. பொருள் நிலையிலே அமைகின்ற பொழுது புவனம் தத்துவம் கலை ஆராய்ச்சா. அண்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இரண்டு, ஒன்று ஒளி இன்னொன்று பொருள். ஒளி மூன்று உடையது, என்ன மந்திரம் பதம் எழுத்து, பொருள் மூன்று உடையது, புவனம் தத்துவம் கலை, மூணு மூணு ஆராய்ச்சி. இது அண்டத்திற்குரியது. இதுவே பிண்டம் என்பதால் தத்துவம் கலை. இதுவே பிண்டத்திற்கு வருகின்ற பொழுது மந்திரம் என்பது எது, இந்த இரத்தம் என்று சொல்லக்கூடிய ரத்தமே மந்திரமாக, சோரி என்று சொல்லக்கூடியது ரத்தமே மந்திரமாக அமைவது பிண்டத்திலே. தலை என்பது பதம் என்பதாக அமையும், தலை என்பதுதான் பதம். இரண்டாவதா சொன்னோம் இல்லையா, மந்திரம் பதம் எழுத்து, தலை என்பது பதமாகவும் உடம்பே எழுத்தாகவும் ரோமங்களே புவனங்களாகவும் எழுவகை தாதுக்களே தத்துவமாகவும் அவயங்களே கலையாகவும் அமைந்ததுதான் பிண்டம். இந்த ஆறும் அந்த ஆறையும் இணைக்கின்ற இந்த நிலைதான்
ரோமங்கள் உடம்பு. அப்புறம்
ரோமங்களே புவனமாகவும் எழுவகை தாதுக்களே தத்துவங்களாகவும் அவயங்களே கலையாகவும். இதை சொல்றார், மந்திரமே சூரியாக, வான்பதமே மாமுடியா, தொந்தமுறும் வண்ணமே தொக்காக, பந்தனை மேல் ஒத்த புவனத்து வருவே ரோமமாக, தத்துவங்களே அத்துவாவாக வைத்த கலையே காட்டும் அத்துவாவின் நிலையே வடிவமாக மூன்றும் என்பதாக சொல்லி குமரகுருபரர் கந்தர் கலிவெண்பாவிலே அந்த ஒரு பகுதியிலே அமைகின்றது. ஆக அண்டத்திலே இருக்கின்ற அதை பிண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் இணைக்கின்ற நிலை. ஆக அண்டத்தில் உள்ளதுதான் இந்த பிண்டத்திலேயும் இருக்கிறது, இந்த பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்திலேயும் இருக்கிறது என்பதாக அமைத்து இந்த இரண்டையும் ஒரு மயிரிழையிலே அந்த இரண்டும் இணைகின்ற பொழுது அமைவதுதான் முத்தி என்பதாக சொல்லக்கூடிய அந்த பேரு. அப்பர் பெருமான் என்று சொல்லக்கூடியவர் பிண்டமாக, வானிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமான் கைலாய பெருமான் என்று சொல்லக்கூடிய கைலாய தரிசனத்திற்காக சென்ற பெருமான் அவன் அண்டமாக நிற்க அப்பர் பெருமான் இங்கே பிண்டமாக நிற்க இந்த இரண்டையும் இணைக்கின்ற வானூடு அறுத்து வழி செல்வார்க்கு இந்த இரண்டும் இணைந்த நிலையிலே அப்பர் பெருமான் ஒன்றை உணர்கின்றார். அண்டமும் பிண்டமும் இரண்டும் இணைந்து விட்டது. ஆனால் இந்த அண்டமும் பிண்டமும் இரண்டும் இறந்து விட்ட பிறகு இதற்கு மேலான ஒரு நிலையிலே ஒருவன் இருக்கின்றான். அண்டத்தையும் பிண்டத்தையும் கடந்தவனாக நிற்கின்றான். அவன் அண்டமும் அண்டத்திலேயும் இருக்கின்றான், பிண்டமாகிய பிண்டத்திலேயும் இருக்கின்றான். ஆனால் அண்டமும் பிண்டமும் இரண்டும் ஒன்னாயிடுச்சுன்னு சொன்னா அவன் எங்கேயா போனான்? அவன் வேறாக நிற்கின்றான் என்கின்ற தத்துவத்தை நான் உணர்ந்தேன் என்பதை வேறாகி விண்ணாகி நின்றாய் போற்றேன். மிக மிக ஆழமான ஒரு வேறான நிலை. அண்டமும் பிண்டமும் சார்புற பொருள் அல்வா. நான் இருக்கிறேன் ஆப்புற பொருளும் நானும் இரண்டும் வேறு வேறாக நிற்க வேண்டும். சாப்புற பொருளும் நானும், நானும் அல்வா சாப்புற பொருள் அல்வா. அனுபவம் வருமா? நான் வேறாக இருக்கணும், அல்வா வேறா இருக்கணும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய இன்பம்ங்கிறது அப்பதான் கிடைக்கும். அல்வாவை உணர்கின்ற பொழுது அதில் இன்பம் பிறக்கின்றது அல்லவா? அதே போல அண்டமும் பிண்டமும் இரண்டும் ஒன்றாக இணைந்த பொழுது அருவமாகிய சிவானந்த பேரு என்று சொல்லக்கூடிய மூன்றாவது நிலை இன்பம் என்பதை அனுபவித்ததுதான் முதலாவதாக வேறாகின. அது என்ன? வேறாகி நிற்றல். இறைவனை வேறாகி நின்று தத்துவத்தை மிக அற்புதமாக அந்த இடத்திலே கைலாயத்திலே உணர்ந்த தன்மையினால்தான் அந்த பதிகத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது வேறாகி அப்புறமா விண்ணாகினார். இந்த அனைத்து அண்டமாகவும் நிற்கின்றவன் நீதான், விண்ணாகி நிற்கின்றவன் என்னுள்ளேயும் பிண்டமாக நிற்கின்றவன் நீதான் என்கின்ற அந்த இரண்டு குறிப்பையும் அந்த பதிகத்திலே அமைத்தது அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்பதாக அமைத்து இந்த வகுப்பினை இத்தோடு நிறைவு செய்து நாம்